SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
வணக்கம் அருளேலிலன்.
வணக்கம். வணக்கம்.
இப்ப தமிழ்நாட்டில் அதிமுகவின் பொதுச் செயலராக சசிகலாவை முன்மொழிந்த பன்னீர்செல்வம், முதலமைச்சராகவும் சசிகலாவை அவரே முன்மொழிந்தார் என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அவர் சசிகலாவுக்கான ஆதரவை அதிரடியாக விலக்கி கொண்டுள்ளார். இதன் பின்னணியில் என்ன நடந்திருக்கும் என்று உங்களுக்கு படுகிறது?
இதன் பின்னணி என்றால் இதை இரண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து சசிகலாவுக்கும் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இடையில் வந்து ஒரு பனிப்போர் நிலவி வந்தது. அந்த பனிப்போரை வந்து கூர்ந்து கவனித்தவர்களுக்கு தெரியும், இரண்டு மூன்று இடங்களில் அந்த பனிப்போர் வந்து வெளிப்படையாக ஒரு அடையாள அறிகுறியாக வெளிப்பட்டது. கட்சி வந்து சசிகலா கையிலும் ஆட்சி வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கையிலும் வந்து இருந்தது. கட்சிக்கும் ஆட்சிக்கும் இடையில் ஒரு பாரதூரமான ஒரு இடைவெளி இருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்து சமூக வலைத்தளங்களையும் சில அரசியல் ஆய்வாளர்களாலையும் முன்வைக்கப்பட்டு வந்தது உண்மை. ரெண்டு இடங்கள்ல இவங்களுக்கு இடையிலான பனிப்போர் வந்து வெளிப்படையாக தெரிந்ததை வந்து நாம வந்து கவனிக்க முடியும். ஒன்று, இந்தியா டுடே பத்திரிகை தன்னுடைய ஆண்டுதோறும் என்க்ளேவ் என்ற ஒரு விழாவை வந்து வெவ்வேறு நகரங்கள்ல வந்து நடத்துவாங்க. இந்த 2017 விழாவை சென்னையில் வைத்து ஒரு மூன்று நாள் கருத்தரங்கு என்று நினைக்கிறேன், அந்த மூன்று நாள் கருத்தரங்கை இந்தியா டுடே வந்து நடத்தியது. அதில் முதல் நாள் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அவர்கள் அழைத்திருந்தது அதிமுக பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அவர்களையும், தமிழகத்தின் முதல்வராக இருந்த திரு பன்னீர்செல்வம் அவர்களையும் தான் சிறப்பு விருந்தினர்களாக இந்தியா அழைத்தது. அதில் அதுக்கு பல்வேறு முக்கியத்துவம், வரலாறு காணாத அளவுக்கு அந்த விழாவுக்கு முக்கியத்துவம் ஏற்பட்டதற்கு காரணம் இவர்கள் இருவரும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டமைதான். அந்த விழாவில் வந்து ஜெயலலிதா தொடர்பான ஒரு புகைப்பட கண்காட்சியை எல்லாம் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். ஆனால் பன்னீர்செல்வம் அந்த விழாவில் சுரப்புரை ஆற்ற துவங்கிய கொஞ்ச நேரத்தில் வெடுக்கென்று அந்த மேடையில் இருந்து எழுந்து சென்றார் சசிகலா. இது வந்து அன்றுக்கு அனைவராலும் பேசப்பட்டாலும் மிகப்பெரிய அளவில் பேசப்படவில்லை. ஆனால் என்னை போன்ற பத்திரிகையாளர்கள் இந்த நிகழ்வுகளை கவனித்து வந்தோம். இது ஒரு அறிகுறியாக இருந்தது. ஒன்று. இன்னொன்று, மத்திய அரசுடன் எந்த விதமான போக்கை வந்து கடைபிடிப்பது என்பதில் ஒரு முரண்பாடு வந்து அதிமுகவுக்கும் தமிழக அரசுக்கும் இடையில் நிலவியது டெல்லியில் தெரிய வந்தது. அது எப்படி என்றால், காவிரி விவகாரம் தொடர்பாகவும் ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பாகவும் அதிமுக எம்பிக்கள் பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டபோது பிரதமர் வந்து நேரம் ஒதுக்கவில்லை. ஆனால் தமிழக முதல்வர் என்கிற அடிப்படையில் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் நேரம் ஒதுக்கி கேட்டபோது உடனே மோடி அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள் நேரம் ஒதுக்கி கொடுத்தார். அப்படி நேரம் ஒதுக்கி கொடுத்து அவர் டெல்லிக்கு செல்வதற்கு முன்னால் சென்னை விமான நிலையத்தில் வைத்து மிக மிக முக்கியமான ஒரு கருத்தை தெரிவித்தார். அந்த கருத்து, மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிக்க கூடாது, மத்திய அரசுடன் சுமூகமான ஒரு அணுகுமுறை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த கருத்து அவர் யாருக்காக சொன்னார்? திமுகவுக்காக சொன்னாரா, இல்லை என்றால் திமுகவுடைய தலைவர் கருணாநிதிக்காக சொன்னாரா, அல்லது செயல் தலைவர் ஸ்டாலினுக்கு சொன்னாரா, யாருக்கு சொன்னார்? அவர் சொன்னது அதிமுகவுடைய எம்பிக்களுக்கும் தம்பித்துறைக்கும் சொன்ன தகவல் தான் அது. இதை அன்றைய சூழலை புரிந்து கொண்டவர்களுக்கு உண்மை நிலவரம் தெரியும். காரணம், இவர் டெல்லி சென்ற பிறகு தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருந்த போது இவரை அதிமுகவுடைய தம்பிதுரை தலைமையில் இருந்த எந்த எம்பிக்களும் இவரை சந்திக்கவில்லை. இவர் பிரதமர் அலுவலகத்துக்கு சென்று விட்டு வந்து அங்கு நடந்த நிகழ்வுகளை விளக்கி கொண்டிருந்த அதே நேரத்தில் கொஞ்ச நேரம் கழித்து தம்பிதுரை மோடி, பிரதமர் மோடி அவர்களை பிரதமர் தங்களை சந்திக்காமல் விட்டதை மிகவும் கடுமையாக விமர்சனம் செய்து பேசிக் கொண்டிருந்தார். ஆக ஒரு கட்சியின் இருவேறு தலைமைகள், அதாவது மாநில அரசை ஆள்கிறவர்கள், கட்சி தலைவர்கள் ஒரு விவகாரத்தில் பிளவுபட்டு நின்றது என்பது கோட்பாட்டு ரீதியானது அல்ல, அது வந்து அவர்களுக்கு இடையிலான பகை தொடர்பானது. அந்த பகை இரண்டு மாதங்களாகவே வெளிப்பட்டது. இதை கவனித்தவர்களுக்கு தெரியும். அந்த பகையை மத்திய அரசு பயன்படுத்தி கொண்டு இப்போது தமிழகத்தில் ஒரு ஒரு தங்களுக்கு ஆதரவான ஒரு சூழலை உருவாக்கலாம் என்று முயல்வதாக ஒரு பார்வையும் இதில் இருக்கிறது. ஆனால் இது ஒரு சசிகலா பன்னீர்செல்வம் இடையிலான ஒரு பனிப்போர் இப்போதைக்கு முடிவுக்கு வந்து அது ஒரு வெளிப்படையான போராக வெளிப்படையான முரண்பாடாக தெரிய வந்துள்ளதாகத்தான் இந்த முரண்பாட்டை நான் பார்க்கிறேன்.
பன்னீர்செல்வத்தை பொறுத்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி அவரை பின்னிருந்து இயக்குகிறது என்ற ஒரு வதந்தி நிலவுகிறது, உண்மையா?
அப்படி ஒரு பார்வை வந்து இருக்கு, அதை மறுக்க முடியுமா அப்படின்றது வந்து தெரியவில்லை. காரணம் என்னவென்றால், பன்னீர்செல்வம் திமுக செயல் தலைவர் ஸ்டாலினுடைய ஆதரவின் அடிப்படையில் செயல்பட முடியாது. அப்படி செயல்பட்டார் என்றால் அதிமுகவின் தொண்டர்களே அவரை தூக்கி எறிந்து விடுவார்கள். ஏனென்றால் திமுகவும் அதிமுகவும் எதிர்கட்சிகள் அல்ல, எதிரி கட்சிகள். ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் கருணாநிதியும், ஜெயலலிதாவும் கருணாநிதியும், ஜெயலலிதாவும் சசிகலாவும், இப்படி எதிர் எதிர் துருவ அரசியலின் அடிப்படையில் கட்டப்பட்டதுதான் தமிழக அரசியல். ஒருவேளை மறைமுகமாக ஸ்டாலினுடைய ஆதரவின் அடிப்படையில் பன்னீர்செல்வம் தன் அரசியல் பணியை அரசியல் வாழ்க்கையை மேற்கொண்டு தொடரலாம் அல்லது முதல்வர் பதவியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் அவருடன் இருக்கக்கூடிய அதிமுகவினரே அவரை வந்து தூக்கி எறிந்து விடுவார்கள், அவர்கள் உண்மையான ஜெயலலிதாவுடைய விசுவாசிகளாக இருந்தால். ஆனால் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில், வெவ்வேறு காலகட்டங்களில் மோடியுடன் அதிமுக நட்போடு இருந்து வந்திருக்கிறது. அதிமுக பாஜகவினரே அதிமுகவுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய நட்பு இயற்கையானது, அது இயல்பானது, எங்களுக்குள் பல்வேறு ஒற்றுமைகள் உள்ளன என்று வெவ்வேறு காலகட்டத்தில் வெளிப்படுத்தி வந்திருக்கிறார்கள். ஒரு பன்னீர்செல்வம் அவர்களை தன்னுடைய விருப்பத்திற்கேற்ற ஒரு தலைவராக மத்திய அரசு பயன்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய பார்வை. எனக்கும் அப்படி ஒரு பார்வை இருக்கிறது.
இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழக சட்டமன்றத்தில் ஒரு இடம் கூட இல்லை. இந்த பின்னணியில் என்ன நடக்கும் அல்லது என்ன லாபம் கிடைக்கும் என்று பன்னீர்செல்வம் இப்படியான ஒரு ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அவர் முதலமைச்சராக தொடர முடியுமா என்ன?
அவர் வந்து முதல்வராக தொடர முடியுமா முடியாதா என்பது ஸ்டாலினுடைய கையிலும் அவருடைய அவரை ஆதரிக்க போகிற அதிமுக எம்எல்ஏக்கள் கையிலும் இருக்கிறது. ஆனால் இதில் வந்து இதற்கு மேலையும் ஒரு செகண்ட் கேடர், அதாவது முதல்வராக மூன்று முறை கிட்டத்தட்ட முதல்வராக இருந்த ஒருவர் ஒரு சசிகலாவுக்கு கீழே தன்னால் பணிபுரிய முடியாது என்கிற நிலைக்கு தான் அவர் வந்திருக்கிறது அப்படிங்கறத தான் காட்டுது. அவருடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கறது எனக்கு தெரியாது. ஆனால் அருணாச்சல பிரதேச பாணியில வந்து தமிழ்நாட்டுல பாஜகவால ஒரு ஆட்சியை நடத்த முடியுமா என்று தெரியவில்லை. அருணாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி செய்தது, பாஜக ஒட்டுமொத்தமாக அதை கைப்பற்றி அங்கிருந்த காங்கிரஸ் கட்சியவே அப்படியே வந்து பாஜகவோட இணைந்து இன்னைக்கு பீமா காண்டு அருணாச்சல பிரதேசத்தின் முதல்வராக இருக்கிறார். அவர் காங்கிரஸ் கட்சிக்கு போட்டியிட்டு வந்தவர். அப்படி ஒரு நிலையை தமிழகத்துல செய்ய முடியுமா என்று தெரியவில்லை. இது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அவரு இதுதான் நிலைமை. அவரு தன்னால் முதல்வராக இருந்த தன்னால் இனி ஒரு செகண்ட் கேடர் லீடரா அதிமுகவுல சசிகலாவுக்கு கீழே இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைக்கு வந்திருக்கிறாரு. அதற்கு தன்னை யார் யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்களை பயன்படுத்தி கொள்ளும் ஒரு நிலையில் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
அடுத்து இப்ப சசிகலா வந்து முதலமைச்சராக பதவியேற்பதிலேயே இப்போது சிக்கல் நிலவுகிறது, அதை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அடுத்து வந்து அவர் தொடர்பான தீர்ப்பு அடுத்த வாரம் உச்ச நீதிமன்றம் வழியாக வர உள்ளது. இந்த பின்னணியில் முதலமைச்சராக உடனடியாக பதவியேற்க வேண்டும் என்று சசிகலா விரைவதற்கு என்ன காரணம்?
இல்ல, உடனடியாக விரைவது விரைவதில்லை அப்படின்னு இந்த விஷயத்தை பார்க்க முடியுமான்னு தெரியவில்லை. அவங்களுக்கு பெரும்பான்மையான இது ஒரு ஒரு பொதுச் செயலாளரே முதல்வராக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கட்சி தலைமை நினைக்கலாம். தேசிய கட்சிகள்ல பொதுவா கட்சி தலைவர் வேறையா இருப்பாங்க, பிரதமர் வேறையா இருப்பாங்க. ஆனா மாநில கட்சிகளில் யார் பொதுச் செயலாளரோ அவர்களே முதல்வராகவும் இருப்பார்கள். அதுவும் அதிமுகவுல இதுதான் நிலைமையாக இருக்கிறது. அதனால் தான் வந்து இது ஏற்கனவே கடந்த சில வாரங்களாகவே பேசப்பட்டு வந்த நிலையில் சசிகலா முதல்வராவார் என்பது வெளிப்படையாக ஊடகங்களில் பகிரங்கமாகவே செய்திகளாக வளம் வந்த நிலையில் தான் அவர் வந்து இது பண்ணியிருக்கிறார்கள். அதிமுக தலைமையகத்தில் வைத்து ஆறு முக்கியமான தலைவர்கள் அதில் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் முன்மொழிந்துதான் சசிகலா வந்து முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு சில வருத்தங்கள் அங்கேயே வெளிப்பட்டதாக சிலர் சொல்கிறார்கள். அங்கேயே தன்னை நடத்திய விதம் தொடர்பாக சில அதிருப்தியை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இதில் அவசரம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஒரு தலைவருக்கு மெஜாரிட்டி தனிப்பெரும்பான்மை பெறக்கூடிய அளவுக்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தால் அவர் முதல்வராவது என்பது அரசியல் சாசன நடைமுறைப்படி அதுதான் சாத்தியம். ஆனால் அதை ஏன் ஒரு கவர்னர் தடுக்க வேண்டும் என்பதுதான் இப்போது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி.
மிக்க நன்றி அருள் எழிலன் அவர்களே.
நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.